உணவு சேவை நபி அவர்கள் சொல்வார்கள். உணவை பற்றி சொல்லக்கூடிய வேளையில லொகை மாத்தும் யுக்கிம்ன சுல்பகோ, மனிதனுக்கு எந்த அளவுக்கு உணவு தேவை, சில கவலங்கள் அவனுடைய முதுகன் தண்டை நிலை நிறுத்தக்கூடிய அளவுல சில கவலம் உணவு இருந்தால் போதும் என்று நபி அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உணவுல எளிமையையும் கையாண்டிருக்கின்றார்கள். நபி அவர்கள் மாத்திரம் அல்ல, நபி தோழர்களுடைய பல சரித்திரங்களை எடுத்துக் கொள்ளலாம். ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்திற்கு வருகின்றார்கள். வந்து குடிப்பதற்கு தண்ணீரை கேட்கின்றார்கள். அந்த மதுரமான நீருடன் அவர்களுக்கு தேனை கலந்து கொடுக்கின்றார்கள். ஹதரத் உமர் சொன்னார்கள், இன்னஹுல தய்யிப், இது நல்லம், அதாவது மிகவும் நல்லது, சுத்தமானது, ருசியானது, என்றாலும் இதை நான் கொடுக்க மாட்டேன், இதை என்னால் குடிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கின்றான், உங்களுடைய நலவுகளை, நீங்க செய்த நற்கருமங்களுக்குரிய கூலிகளை உலகத்திலேயே எடுத்துக்கொண்டு அதை அனுபவித்து முடிக்கப் போகின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அதனால நான் செய்த நலவுகளுக்குரிய கூலிய இந்த உலகத்திலேயே அனுபவித்து முடிக்க முடியாது என்று சொல்லி அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், அந்த தேன் கலந்த நீரை கூட குடிக்க மறுத்து விட்டார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மகள் ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட வருகின்றார்கள். கெருமையான பசி, ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்த அந்த காய்ந்த ரொட்டி, சூடில்லாத குளிர்ச்சியான ஒரு வகையான ஆணம், சமைக்கப்பட்ட ஒரு சால்னா இருந்தது. அந்த சால்னாவுடன் கொஞ்சம் ருசி வருவதற்காக ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா ஜெய்தூன் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி ஜெய்தூன் எண்ணெயை கலந்து கொடுக்கின்றார்கள். ஹதரத் உமர் சொன்னார்கள், உதுமான் ஃபி இனாஇன் வாஹித், ஒரே பாத்திரத்தில் இரண்டு வகையான உணவா, ஒரே பாத்திரத்தில் இரண்டு வகையான சாலினாவாவை சந்திக்கிற வரைக்கும் அதை நான் சாப்பிட மாட்டேன் என்று ஒரே பாத்திரத்தில் இரண்டு வகையான உணவு இருந்ததை கூட ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சாப்பிடாமல் விட்டுவிட்டார். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்த தருபியத்தும் அதே மாதிரி. ஒரு தடவை ஹதரத் அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். ஹதரத் உமருடைய விஷயத்துல சில ரிவாயத்துகள் வருகின்றது, அவர்கள் மாதத்திற்கு ஒரு முறை தான் இறைச்சி சாப்பிடுவார்கள். வந்த வேளையில ஹதரத் அப்துல்லாஹி பின் உமருடைய வீட்டுல இறைச்சி சமைக்கப்பட்டிருந்தது. கேட்டாங்க, மா ஹாதல் லஹம், இந்த இறைச்சி என்ன? சொன்னார்கள், இஸ்தஹைதுஹு இஸ்தரைதுஹு, இதை நான் விரும்பினேன், என்னுடைய உள்ளம் இதை விரும்பியது, அதனால விரும்பியதோட நான் வாங்கி அதை சமைத்து விட்டேன் என்று சொன்னவுடன் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்ப குல்லமா இஸ்தஹைத இஸ்தரைத, நீ எப்பொழுதெல்லாம் ஒரு விடயத்தை ஒரு பொருளை விரும்பும் பொழுதெல்லாம் அதை வாங்கி விடுகின்றாயா? கஃபா பில் மரி சரிஃபன் ஐயாக்குல குல்லமஸ்தஹா, ஒரு மனிதன் வீண்விரயம் செய்வதற்கு இதுவே போதும், அவன் எது எது எல்லாம் விரும்புகின்றானோ அதை உடனடியாக வாங்கி சாப்பிட்டால் அது வீண்விரயத்திற்குரிய அடையாளம் என்று ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். தன்னுடைய மகன் பல நாட்களுக்கு பின்னால இறைச்சி சாப்பிட்டதை ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த அளவுக்கு கண்டித்தார்கள். யாருக்கு எதை எதையெல்லாம் விரும்புகின்றாரோ அதை வாங்குவது ஹதரத் உமருடைய பத்வாவுடைய அடிப்படையில, அவருடைய கருத்தின் அடிப்படையில அதை வீண்விரயம் என்று கூறக்கூடிய அளவுல எளிமையான முறையை கையாண்டிருக்கின்றார்கள். இன்று நாம் பார்க்கலாம், மகள் ஏதாவது விரும்பிச்சா உடனடியா வாங்குறது, மகள் எதையாவது விரும்பிச்சா உடனடியா வாங்குறது, மனைவி உணவு பண்டங்கள் மட்டுமல்ல, அது எவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகளாக இருக்கட்டும் அல்லது நகைகளாக இருக்கட்டும், மனைவி விரும்பி விட்டார் என்றால் உடனடியாக வாங்கி கொடுப்பது ஹதரத் உமருடைய கருத்து. நீங்க எதை எதை விரும்புகின்றீர்களோ அதை உடனடியாக வாங்குவது அது வேந்திரியத்துடைய அடையாளம் என்று ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டார்கள். நபி அவர்கள் கூட ஹதரத் முஆத் இப்னு ஜபல யமனுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது பல அறிவுரைகளை சொன்னார்கள். அதுல முக்கியமான ஒரு அறிவுரை தான், இய்யாக வத்தனஹும், முஆதே நீங்க ஆடம்பரத்துக்கு பழகிடாதீங்க, இந்திரியமான செலவுகளுக்கு நீங்க பழகி விடாதீர்கள். அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவர்கள் ஆடம்பரத்திற்கு பழக மாட்டார்கள். அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் கேலி விளையாட்டு போன்ற அந்த ஏகருக்காக செலவழிக்க மாட்டார்கள். அவர்கள் எளிமையை அவர்கள் வறுமையை தெரிந்திருப்பார்கள் என்று ஹதரத் முஆதிபுல் ஜபலுக்கு நபி அவர்கள் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார்கள். ஏன் நபியுடைய வழியை விட்டுவிட்டு அந்நியவர்களுடைய வழியை பின்பற்றதுனால முதலாவது நமக்கு உணவு பாரமாக இருக்குது. அதில் விசேஷமாக நாம் பார்க்கலாம், திருமணங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் வகை வகையான அடிப்படையில உணவுகள் சமைக்கப்பட்டு அங்கே எத்தனையோ வகை வகையான வீண் விரயங்கள் இஸ்ராப்புகள் ஏற்படுகின்றது. அதிலும் ஒரு சிலர்களை நாம் பார்க்கலாம், எங்கேயாவது விருந்து வீட்டுக்கு சென்றால் அங்கே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாங்க, சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில அந்த தட்டையை வலித்து சாப்பிடுவதற்கு வெட்கம் அவர்களுக்கு. எங்கயாவது பானத்தை கொடுத்தா ட்ரிங்க்ஸ் கொடுத்தா அந்த ட்ரிங்க்ஸ முழுமையா குடிக்க மாட்டாங்க, என்ன முழுமையா குடிச்சா வீட்டுக்காரர்கள் ஏதோ நினைப்பார்களாம், அதனால கொஞ்சம் மிச்சம் வைப்பாங்க. நபியுடைய ஹதீஸுக்கு நேர் மாற்றம், நபி அவங்க சொன்னாங்க சாப்பிட்டா வலித்து சாப்பிடுங்க. அந்த சோற்று மணியில எந்த சோற்று மணியில வரக்கத்திருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால அதை வலித்து சாப்பிடுங்க, குடித்தா அதை முழுமையாக குடியுங்கள். ஆனால் இன்று நாம் அவங்க எங்களை பார்த்தா ஒரு மாதிரியா நினைப்பாங்க, வேற மாதிரியா நினைத்துக் கொள்ள என்பதற்காக வேண்டி தட்டை வலித்து சாப்பிடுவதில்லை, கைகளை சூப்பிடுவதில்லை, பானங்களை முழுமையாக குடிப்பதில்லை, உணவிலேயும் மிச்சம் வைப்பது, அந்த கைகளையும் சூப்பி சாப்பிடுவதில்லை, அந்த பானங்களிலேயும் மிச்சம் வைப்பது, இதுவும் அந்நியவர்களுடைய ஒரு முறை. எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க சாப்பிடக்கூடிய வேலையில அந்த சட்டைய வலிச்சு அந்த தட்டைய வலிச்சு சாப்பிட்டு உங்களோட கைகளை சூப்பினீங்கன்னு சொன்னா அந்த தட்டை உங்களுக்கு துஆ செய்கின்றது. சஹிஹான ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த தட்டை கூறுமாம், அட்டகக்கல்லாஹும் மினன்னார் கமா அட்டகத்தனி மினஷைத்தான், சைத்தானிடமிருந்து நீ என்னை பாதுகாத்ததை போன்று அல்லாஹ் உன்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. அந்த தட்டை நமக்காக துஆ செய்வதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் இதிலையும் அந்நியவர்களோட கலாச்சாரம் பின்பற்றப்பட்டு விட்டது. இன்று நாகரீகம் உயர்ந்த இடத்திற்கு செல்ல செல்ல சில இடங்கள்ல பார்க்கலாம் பொஃபே சாப்பாடு, அவங்க அதை பெருமையா நினைக்கிறது. எங்களுக்கு அதாவது சவன் சாப்பாடு இல்ல பொஃபே சாப்பாடு. நபி அவர்கள் பல ஹதீஸ்களை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள், நீங்க சேர்ந்து சாப்பிட்டா அதுல பறக்கத்திருக்கும். அந்த பொஃபையை கொண்டு வந்தது அந்த பறக்கத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு. அதுவும் நாங்க பார்க்கலாம் சில இடங்கள்ல பொஃபே வச்சிருப்பாங்க, அந்நியவர்கள மாதிரி சிங்களவர்கள் மாதிரி உள்ளங்க வச்சு சாப்பிடணும், உட்காருவதற்கு இடம் இல்ல, அதை வச்சு சாப்பிடுவதற்கு இடம் இல்ல. ஆனா எங்க சிலவங்க அதை பெருசா நினைச்சு அடுத்தவர்களுக்கு சொல்றது எங்கட பொஃபே விருந்து. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, ஆஹா, உணவுல ஆடம்பரம் வந்ததுனால அதில் உள்ள பரக்கத் இல்லாமல் போய்விட்டது. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடையிலேயும் எளிமையை கையாண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு எளிமை என்றா உடுக்கிறதுக்கு ஆடை ஒரு சந்தர்ப்பத்தில் இல்ல. ஹஸ்ரத் அபீல் இப்னு ஹஸ்னா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிந்த ஒரு ஆடையை இரவலாக வாங்கி கொண்டு வந்து நபி அவர்கள் உடுத்திருக்கின்றார்கள் என்று கூறக்கூடிய அளவுல உடுப்பதற்கு போதுமான ஆடை கூட இல்ல. எளிமையான முறையில நபி அவர்கள் தன்னுடைய ஆடையை ஆக்கியிருக்கின்றார்கள். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு முழு உலகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் பயப்படக்கூடிய மிகப்பெரிய கலீஃபா ஹதரத் உமர் மின்பரில் இருந்து குத்பா ஓதுவாங்க. அவர்களுடைய ஆடையில ஃபீஹி இஸ்னதா அஷரத ருக்கா 12 ஒட்டுக்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய ஜுப்பாவை உடுத்துக்கொண்டு தான் அவர்கள் குத்பா பிரசங்கம் செய்வாங்க. ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு பஜாரில தன்னுடைய ஒரு வாளை தலையில வைத்துக் கொண்டு கேட்கிறாங்க, மையஷ்டரி மின்னி பொறுமதியான ஆடையை ஒரு சாரத்தை வாங்கி உடுத்ததாக ரிவாயத்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, ஹதரத் அலிக்கு அல்லாஹ் பின்னால எவ்வளவு பர்க்க செய்தான், வருஷத்துடைய ஜகாத் 40,000 திர்ஹம் கொடுப்பாங்க. ஹதரத் மாவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஹதரத் அலியுடைய மகன் ஹதரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பளம் 100,000 திர்ஹம் என்ற ரிவாயத்துகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. பின்னால அல்லாஹ் இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தான், ஆனா பெருமை வரல, அவர்கள்ட்ட ஆணவம் வரல, அவர்கள்ட்ட அகம்பாவம் வரல, அவர்கள்ட்ட தற்பெருமை அணுவளவு கூட இருக்கல. வருஷத்திற்கு 40,000 திர்ஹம் ஜகாத் என்றால் அவர்களுடைய மொத்த சொத்து கிட்டத்தட்ட 16,00,000 திர்ஹம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரர் பின்னால், ஆனால் உடுக்கிற சாரம் வெறும் 4 திர்ஹம் பொறுமதியானது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அஸ்ஹாபு ஸுஃபாவுல 70 பேர்களை எனக்கு தெரியும், அந்த 70 பேர்கள்ட்ட ஒரே ஒரு ஆடையை தவிர இரண்டாவது ஆடை இருக்காது. அந்த ஒரு ஆடைய கழுத்து பக்கமா கொண்டு வந்து அந்த இரண்டு ஓரங்களை கழுத்துல கட்டி இருப்பாங்க. காத்தடிக்கக்கூடிய வேலையில தன்னுடைய ஒரு கையால தன்னுடைய மறைவிடத்தை மறைச்சு கொண்டே இருப்பாங்க. ஏன், காற்றுல அந்த ஆடை அங்கும் இங்கும் சென்று தன்னுடைய மறைவிடம் வெளிப்பட்டு விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவுல 70 சஹாபா கட்டிருந்தது ஒரே ஒரு ஆடை. நபியுடைய சபையில் உட்காருவாங்க, ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் மறைந்து மறைந்து உட்காருவாங்க, ஒளிந்து ஒளிந்து உட்காருவாங்க. ஏன், நம்முடைய மேனிய நபியவங்க கண்டுடுவாங்களோ தெரியாது, நம்முடைய மார்பகத்தை நபியவங்க கண்டுடுவாங்களோ தெரியாண்டு அந்த வெட்கத்தினால அந்த கூச்சத்தினால 70 மேற்பட்ட அந்த சின்ன தோழர்கள் தெரிந்தது ஒரே ஒரு ஆடை. ஆனால் இன்று நாம் பார்க்கலாம், நம்மிடத்துல ஒரு வகையான ஆடை இல்லை, பல வகையான ஆடை. வீட்டுக்குள்ள உடுப்பதற்கு ஒரு ஆடை, இரவுல தூங்கும் பொழுது உடுப்பதற்கு ஒரு வகையான பல ஆடைகள், எங்கேயாவது வேலைக்கு ஒரு ஆபீஸுக்கு போறா வேறொரு வகையான ஆடை, சாதாரணமான திருமணம் அதற்கு ஒரு வகையான ஆடை, பெரிய பைசா ஹோட்டல் திருமணம் அதற்கு இன்னும் ஒரு வகையான ஆடை. இப்படி ஒவ்வொரு ஆடைகள்ல பல டசின் கணக்கில் நாம் வைத்திருக்கின்றோம். திருமணம் ஒன்று வந்துட்டா பெருமையா சொல்றது, நாங்க சிங்கப்பூர் போறோம், நாங்க துபாய் போனோம், நாங்க இந்தியாவுக்கு போனோம். ஏன், உடுப்பு வாங்கறதுக்கு போறது, ஆடை வாங்கறதுக்கு போறது. அந்த அளவுக்கு நம்முடையவர்கள் ஆடையில என்ன செஞ்சிட்டாங்க, ஆடம்பரத்துக்கு பழகி விட்டார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, உணவிலேயும் ஆடம்பரம், உடையிலேயும் ஆடம்பரம். அதே மாதிரி நாம் பார்க்கலாம், நாம் வீடு கட்டுவதிலேயும் ஆடம்பரம் வந்துருச்சு. ஒரு ஆளுக்கு ஒரு வீடு தேவை, மழையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, குளிரிலிருந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு வீடு தேவை. ஆனால் இன்று நாம் பார்க்கலாம், வீடு வருஷ கணக்கில் கட்டுறாங்க, ஆனா அந்த வீட்டுடைய வேதமான முடிவதில்லை. முதலாவது ஒரு இடத்தை கட்டுறாங்க, வீட்டுடைய மனைவி சொல்றான், இந்த இடத்துக்கு இந்த ரூம் பொருத்தம் இல்ல, அதை உடனடியா உடைக்கிறது, இந்த இடத்திற்கு டைனிங் ஹால் வரக்கூடாது, அதை உடனடியா உடைக்கிறது, இந்த டிசைன் இல்ல, முன் பகுதியை வேறொரு மாடல்ல கட்டணும், அதை உடைக்கிறது. இப்படியே நாம் பார்த்தோம் என்றால் கோடி கணக்கில், இலட்ச கணக்கில் அல்ல, கோடி கோடியாக பணங்கள் கல்லிலேயும் மண்ணிலேயும் கொட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நபியுடைய தெளிவான ஹதீஸ், இதாலம் யுபாரக்கலில் அப்திசி மாலிகே, ஒருவனுடைய பொருள்ல அல்லாஹ் பரக்க செய்வதை விட்டுவிட்டான் என்றால் ஜாலஹோ பில் மாய் வத்தீன், அவனுடைய அனைத்து பொருளை வெறும் கல்லிலேயும் தண்ணீரிலேயும் மண்ணிலேயும் ஆக்கிவிடுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே நிலைமை தான் ஆகிவிட்டது என்று நாம் பார்க்கலாம். சிலர்களுடைய வீடு, அதற்கு எத்தனையோ டிசைன் பண்ணுவது, அதற்கு பிளேன் பாஸ் பண்ணுவது, அதற்கு பின்னால டைல்ஸ் ஒரு நாட்டிலிருந்து, பர்னிச்சர்ஸ் இன்னொரு நாட்டிலிருந்து, அதனுடைய லைட் வகைகள் வேறொரு நாட்டிலிருந்து, அதை உள்ளுக்கு குடிப்பு வரக்கூடிய வேலையில அது பெரிய ஃபங்க்ஷன் என்று. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, வீடு கட்டுவதிலேயும் ஆடம்பரம் வந்துருச்சு. நபி அவங்க சொன்னார்கள், மா அன்ஃபக முஃமினுன் மின் நஃபகத்தின் இல்லா உஜ்ர ஃபீஹா இல்லா நஃபகதஹு ஃபீஹா தத்ராப், ஒரு முஃமின் எந்த செலவை செய்தாலும் சரி அதில் அல்லாஹ் பரக்க செய்வான், கட்டிடத்தில் செலவழிப்பதை தவிர, பில்டிங்களுக்கு செலவழிப்பதை தவிர, பல ஹைரு ஃபீஹி அதில் எந்த ஹைரும் கிடையாது, எந்த பரக்கத்தும் கிடையாது, அது வீண் விரயம் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, ஆனா நாங்க தாவா செய்யறது, நபியுடைய மஹப்பத் இருக்குது, நபியுடைய நேசம் இருக்குது, நபியுடைய விருப்பம் இருக்குது, நபியுடைய அன்பு இருக்குது. ஆனா நபி அவர்கள் செய்தது மாதிரி தொழுகை வரக்கூடிய வேலையில நபி அவங்க தொழுத மாதிரி சொல்லணும், நபி அவங்க ஹஜ் செய்த மாதிரி செய்யணும், வணக்கங்கள் வரக்கூடிய வேலையில் அது நபி செய்த மாதிரி செய்வது, வீடு கட்டுவது நபியுடைய வீட்டுடைய அடிப்படையிலே இல்ல, திருமணம் முடிப்பது நபி அவர்கள் முடித்த மாதிரி இல்ல, குழந்தைகளை படிக்க வைப்பது அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய குழந்தைகளை வைத்த மாதிரி அல்ல. நபியும் வீடு கட்டினாங்க, எந்த அளவுக்கு நபியுடைய வீட்டுடைய நீளமும் அகலமும் 8x8 அல்லது 10x8 என்று சரித்திரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய டாய்லெட் பாத்ரூம் கூட சில வேலைகளில் இதை விட பெருசாக இருக்கும். நபி அவங்க இரவு தொழுகை தொழுது கொண்டிருப்பாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் படித்துக் கொண்டிருப்பாங்க, தஹஜ்ஜு தொழுது கொண்டிருந்த வேலையில நபியுடைய சஜ்தா செய்யற இடத்துல தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களுடைய கால் நீட்டப்பட்டிருக்கும். நபி அவங்க என்ன செய்வாங்க, ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய காலை சுரண்டி விடுவார்கள். சில இமாம்களுடைய கருத்துப்படி அவர்கள் அவர்களுடைய கால் அதாவது ஒரு பிடவியால் போர்த்தப்பட்டிருக்கும். நபி அவங்க என்ன செய்வாங்க, அந்த காலை சுரண்டி விடுவார்கள், ஹஜ்ரத் ஆயிஷா காலை தூக்கிக் கொள்வாங்க, நபி அவங்க சஜ்தா செய்வாங்க. மீண்டும் நிலைக்கு வந்ததற்கு பின்னால ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா காலை விரித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு நபியுடைய வீடு எளிமையான வீடு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, ஹதரத் உமருடைய ஆட்சி காலத்துல ஹதரத் அம்ருடைய ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு நிசிருடைய அதிகாரியாக இருக்கின்றார்கள். ஹதரத் உமர் மதீனாவுல, ஹதரத் அம்ருடைய ஆஸ் யமன்ல, அதாவது நிசிருல எகிப்துல இருக்கின்றார்கள். அங்கே உள்ள ஹாரிஜா இப்னு ஹுஸாஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு மாடி வீட்டை கட்டுகின்றார். தன்னுடைய வீட்டுக்கு மேலால ஒரு அதாவது இரண்டாவது தட்டை கட்டி விடுகின்றார். இந்த செய்தி ஹதரத் உமருக்கு கேள்விப்பட்டதும் உடனடியாக ஒரு லெட்டரை ஹதரத் அம்ருல் ஆசிக்கு எழுதி அனுப்புகின்றார். உங்களுடைய ஆட்சிக்கு கீழால் உள்ள ஹாரிஜா இப்னு ஹுஸாஃபான்னு சொல்லக்கூடிய சஹாபி அவர் மாடி வீட்டை கட்டி விட்டாராம். அவருடைய வீட்டுக்கு மேலால் ஒரு மெத்தையை கட்டி விட்டாராம். என்ன அவர் அக்கம் பக்கத்தில் உள்ள அண்டை வீட்டுக்காரர்களுடைய அந்த மறைவிடங்களை பார்க்கவா பார்க்கின்றார். என்னுடைய செய்தி என்னுடைய லெட்டர் வந்தவுடன் அவருடைய மாடி வீட்டை உடைத்து தள்ளிவிடுங்கள். அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருந்து ஹதரத் உமர் மதீனாவிலிருந்து ஒரு ஆள் மாடி வீட்டை கட்டியதற்காக தன்னுடைய அதிகாரிக்கு லெட்டர் எழுதி அதை உடைக்க வைத்தார்கள் என்றால் ஏன் நபி அவர்களுக்கு விருப்பம் இல்லை? பெரிய குடும்பம் உண்டா, ஓரளவு தேவையான வீட்டை கட்டிவிடலாம், ஆனால் ஆடம்பரத்திற்காக பெருமைக்காக புகழுக்காக இன்று அதிகமானவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு தங்களுடைய பணங்களை வாரி அந்த கல்லிலையும் மண்ணிலையும் பன்னீரிலையும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, இவைகள் எல்லாம் வீண் விரயம். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாதீன். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்களே தவிர அல்லாஹ்வுடைய நண்பர்களாக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அவனுடைய சாபத்திற்கும் அவனால் நேசிக்கப்படாதவர்களுக்கும் மத்தியில தான் இவர்கள் ஆசைப்படுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, அதனால வீடு கட்டுவதும் இந்த மலையை போன்று ஆகிவிட்டது. ஏன்? அதில் அந்நியவர்களை பின்பற்றியதன் காரணமாக. நான்காவது தேவை, ஒருவருடைய அந்தஸ்திற்கேற்ப ஒரு வாகனத்தை வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் அந்த வாகனமும் இன்று நாம் பார்க்கலாம், மலையிலிருந்து வெயிலிலிருந்து அவரை பாதுகாப்பதற்குரிய வாகனம் அல்ல. அந்த வாகனங்களில நூற்றுக்கு நூறு பெருமை வந்துவிட்டது. என்ன பெருமை சொன்னா, அவர்கிட்ட 4 மில்லியனுடைய வாகனம் உண்டா, என்கிட்ட 5 மில்லியனுடைய வாகனம். இந்த நாட்டுக்கு வந்த முதல் முதல்ல சொல்லுவாங்க அதிகமான பெண்களை பெற்றெடுக்கக்கூடிய தந்தைமார்கள் தலையில கையை வைத்து தன்னுடைய தலை மயிரை பீத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், கவலைப்படுகின்றார்கள். ஏன்? திருமணத்தை மலை மாதிரி நினைச்சிட்டாங்க. 6 மாதத்திற்கு முன்னால அவங்க ஹால் புக் பண்றது, வருஷங்களுக்கு முன்னால ஹோட்டல் புக் பண்றது, பல மாதங்களுக்கு முன்னால காசு அடிக்கிறது. சிலவங்க காசு வாங்கன்னு சொல்லி பிற நாடுகளுக்கு போவாங்க. ஏன்? யாருமே கொடுக்காத புதிய முதலில் உள்ள காசை கொடுக்கணும்னு சொல்லி காசுகளுக்கு செலவழிக்கிறது. அதற்கு பின்னால நாங்க பார்க்கலாம், திருமணத்துடைய பேச்சுவார்த்தைக்கு முன்னால அல்லது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில என்கேஜ்மெண்ட் சொல்லி பாத்திகா ஓதுறது சொல்லி நிச்சயார்த்தம் என்று சொல்லி இது ஒன்றுமே மார்க்கத்தில் உள்ளதல்ல. எத்தனையோ ஃபங்க்ஷன், எத்தனையோ விருந்து, எத்தனையோ செலவு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அதற்கு பின்னால திருமணத்திற்கு பின்னாலும் பலவிதமான பலவிதமான விருந்து உபசாரங்கள். திருமணத்துல 2 செலவு, அது மாப்பிள்ளைக்கு 1 மகர் கொடுப்பது, 2 அவருடைய வசதிக்கேற்ப வலிமா கொடுப்பது. மகர் கொடுப்பது வாஜிப், வலிமா கொடுப்பது சுன்னத். ஆனால் இந்த 2 சர்வசாதாரணமாக வைத்துக் கொண்டு அதற்கு முன்னால் எத்தனையோ பங்கன், அதற்கு பின்னால எத்தனையோ பங்கன்களை நம்மவர்கள் பழக்கிவிட்டார்கள். பொன் உடுப்பாற்றது என்று சொல்லி, வீடியோ காரன் என்று சொல்லி, கேமரா காரன் என்று சொல்லி சொல்ல முடியாத இருக்கு. எத்தனையோ அனாச்சாரங்கள், எத்தனையோ அந்நியவர்களுடைய கலாச்சாரங்கள் நம்முடைய திருமணங்கள்ல வந்து விட்டது. அதனால தான் திருமணத்துல பலக்கத்தில் ஒரு ஆள் திருமணத்திற்கு என்ன செய்யறார், கொஞ்ச நாளைக்கு முன்னால கொழும்புல 15 மில்லியன் செலவழிக்கிறாரு, 150 லட்சம் செலவழிக்கிறாரு. அந்த திருமணம் நடந்து 3 மாதம் கூட கழியல்ல அந்த கேஸ் டிவோர்ஸ்ல முடிஞ்சிருக்குது. ஏன், அதை பார்த்து அல்லாவால பொறுக்க முடியல, அதை பார்த்து அல்லாவால சகிக்க முடியல. இன்னும் நாம் பார்க்கலாம், அதிகமான திருமணங்கள் நடந்து சில மாதங்களிலேயே அது தலாக்கில, அது டிவோர்ஸ்ல, அது சசுகரத்தை முடிவதற்குரிய காரணம் என்ன, அந்த திருமணத்துல ஆடம்பரங்கள், அநியாயங்கள், ஹராம்கள், பாவங்கள் நிகழ்த்ததனால அல்லாஹுடைய கோபம் ஏற்பட்டு அந்த தம்பதிகளுடைய